டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
பிதாவே, நீர் எந்தன் தந்தை, இயேசுவே நீர் எந்தன் ராஜக, ஆவியே என் தேஜர வாழனே, அறிவே என் ஆத்துமாவில். பிதாவே, நீர் எந்தன் தந்தை, இயேசுவே நீர் எந்தன் ராஜக, ஆவியே என் தேஜர வாழனே, அறிவே ஆத்துமாவே.
எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக தாழ்மையோடு முழுதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து புதிய மாதத்திற்குள்ளும் பிரவேசிக்க உதவி செய்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் உள்ளத்தின் எண்ணங்களையும் நீர் மிக தெளிவாய் அறிந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் நாங்கள் பெற்ற ஒவ்வொரு நன்மையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீர் தந்த பாதுகாவலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்தந்த நேரங்களிலே எங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஆறுதல் படுத்திய உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து போகாதபடி நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தங்களுக்காக, உம்முடைய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலேயும் அரசாங்க தேர்வு எழுத போகிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஆயத்த பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தலும், ஏற்ற நேரத்திலே சரியானபடி அந்த தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நேரே உதவி செய்யும், கிருவை செய்தலும். இந்த நாட்களிலேயும் உண்மையாக பணி செய்தாலும் பல மாதங்களாக அவர்கள் செய்த பணிக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவருடைய ஊதியம் அத்தனையும் வந்து சேர நேரே கிருபையாய் இறங்கி தடைகளை தகர்த்தெறிந்து வாசல்களை திறந்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பற்பல காரணங்களினாலே சிறையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்திலே ஒரு விடுதலை வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ளாமல் இன்னமும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உண்மையை ஒத்துக்கொண்டு உம்முடைய சன்னிதானத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இவர்கள் சிறையிலே இருப்பதனாலே குடும்பம் வேதனைப்படுவதை, கஷ்டப்படுவதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். குடும்பத்தின் தேவைகளை நீரே ஆச்சரியமாய் சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரங்களிலே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற, உதவி செய்கிற அருமையான பிள்ளைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலே கர்த்தருக்காக பணி செய்கிற அருமையான வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். நீரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாவலை தாரும், பரிசுத்தத்தை தாரும், வல்லமை உள்ள வாழ்க்கையை தாரும். அவர்கள் விதைக்கும் வசனங்களின் மூலமாய் 80, 100 ஆத்மாக்கள் உம்மண்டை வந்து சேர நீரே அனுதினமும் அறுவடை பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் வசனத்தை போதிக்கிற ஒவ்வொருவரும் அதை சரியானபடி கற்று அறிந்து போதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் கருத்தோடு, ஜபத்தோடு, ஆயத்தத்தோடு காத்திருந்து கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அருமையான இல்லங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தரலும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் சேர்ந்து உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம். ராஜா, உம்முடைய பிள்ளைகள் காலடி எடுத்து வைத்திருக்கிற புதிய வருடத்திலே புதிய நன்மைகளினாலும் புதிய கிருபைகளினாலும் நிறைவாய் ஆசீர்வதித்தரலும். இன்றும் நாங்கள் உருமறப்பட்ட இருதயத்தோடு ஜெபித்த எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக, நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் சகரியாவின் புத்தகம் 13 அதிகாரம் 8 வசனம் முதல் 14 அதிகாரம் 2 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது சகரியா 13 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கிறேன். தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். இந்த வசனமும் அடுத்து வரும் வசனமும் மகா உபத்திரவ நாளை குறித்து சொல்கிறது. மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும் என்று பார்க்கிறோம். இது உம்முடைய கைகளில் உள்ள இந்த காயங்கள் எவ்வாறு உண்டாயிற்று என்று கேட்ட அதே மீதியான ஜனங்களை குறிக்கிறது. இவர்கள் மூன்றில் இரண்டு பகுதி மக்கள் அழிந்து போன அந்த கொடிய மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து வருவார்கள். இந்த ஒரு பகுதி மக்களே மீதியாய் இருப்பார்கள். சகரியா 13 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இது ஒரு அற்புதமான வாக்கியம் இல்லையா? இவர்களே அந்த கொடிய காலத்தில் இயேசுவுக்காக நின்று சாதிப்பார்கள். இவர்களே அவருக்கு உண்மையாயிருப்பார்கள். தேவன் அவர்களை முத்திரையிட்டதினாலே அவர்கள் அந்த மகா உபத்திரவ காலத்தை கடந்து வந்து விடுவார்கள். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7:8 நாம் பார்க்கிறோம். நாம் மீண்டும் அவர்களை வெளிப்படுத்தின விசேஷம் 14:1-3 பார்க்கலாம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். 3 பாருங்கள், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது என்று வாசிக்கிறோம். இவர்களே இயேசுவுக்காக மகா உபத்திரவ காலத்திலே நின்று விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும்பொழுது நீங்கள் விசுவாசத்திலே கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாய் நிற்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். நாம் இப்பொழுது சகரியா 14:14 சில வசனங்களை பார்க்கப் போகிறோம். இந்த 14 சகரியா புத்தகத்தின் 2 பிரிவின் இறுதிப் பகுதியை நிறைவு செய்கிறதாயிருக்கிறது. 9 14 வரையுள்ள இந்த இறுதிப் பகுதி தீர்க்க தரிசன பாரங்களை குறித்து சொல்கிறது. 1 பாரம் சகரியா 9 முதல் 11 வரை இயேசு கிறிஸ்துவின் 1 வருகையை பற்றி சொல்லுகின்ற தீர்க்க தரிசனங்களை உடையதாயிருக்கிறது. 2 பாரம் மற்றும் இறுதியான பகுதி 12 முதல் 14 வரையான இது இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையை பற்றி கூறுகின்ற தீர்க்க தரிசனங்களை உடையதாயிருக்கிறது. இந்த இறுதி அதிகாரமானது எல்லா காரியங்களையும் ஒன்று சேர்த்து கட்டுகிறதாய் இருக்கிறது. சரி, நாம் இந்த சகரியாவின் புத்தகத்திலே ஒரு உறுதியான தேவ திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த காரியம் இந்த 3 முக்கிய பிரிவுகளிலேயும் உண்மையாகின்றது. அந்த 3 முக்கிய பிரிவுகள், 1, நாம் 10 தரிசனங்களை ஒரு பிரிவாகவும், அடுத்து வரலாற்று தலையீட்டை ஒரு பிரிவாகவும், இறுதி முக்கிய பிரிவாக இங்கே தீர்க்க தரிசன பாரங்களையும் பார்க்கிறோம். நாம் எப்பொழுதும் அந்த குறிப்பிட்ட வேளையில் இஸ்ரவேல் எங்கே இருந்தது என்பதிலிருந்தே ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பித்து இஸ்ரவேல் தேசம் தேவனிடமாக திரும்புவதின் வழியாக கடந்து சென்று பின்னர் தேவனுடைய ஆவியானவருடைய ஊற்றுதலை அங்கே பார்க்கிறோம். இவை எல்லாமே மேசியாவின் திரும்புதலுக்காக ஆயத்தத்தை செய்கின்றது. ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள் நுழைந்திருப்பார்கள். இந்த இறுதி அதிகாரம் ஒரு சிறந்த உச்சகட்டமான அதிகாரமாகும். இருந்த போதிலும் சகரியா புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முழுமையான தேவ திட்டத்தை இது பின்பற்றுகிறதாகவும் இருக்கிறது. இந்த பிரிவு இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையிலே ஸ்தாபிக்கப்பட போகின்ற தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்கிறதாயும் இருக்கிறது. இந்த 3 முக்கியமான பிரிவுகளிலேயும் சகரியா அந்நாட்களிலே வாழ்ந்த மக்களை உற்சாகப்படுத்துகிறவராயிருக்கிறார். எதிர்காலத்தை நோக்கி பார்த்தவராக தீர்க்க தரிசன திட்டத்தை குறித்த நிகழ்ச்சிகளின் சாரத்தை இங்கே கொடுக்கிறார். நாம் இந்த அதிகாரத்தை தியானிக்கும் முன்னர் சில காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1, இது முழுவதும் தீர்க்க தரிசனமாகும் என்பதை அறிய வேண்டும். அடுத்து, இதில் கூறப்படும் தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேறக்கூடியவை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இது இறுதி காலத்தை குறித்து சொல்கிறதாயிருக்கிறது. குறிப்பாக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பற்றி சொல்கிறது. ஆனால் சில வேத விளக்கமளிக்கும் அறிஞர்கள் இது தீர்க்க தரிசனமாக கூறப்படவில்லை என்றும், இது அவ்வாறு நிறைவேறப்போவதில்லை என்றும், இதை நிகழ்காலமாகிய இந்த காலத்திற்கும் பொருத்தி அர்த்தம் கொள்ளலாம் என்றும் சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் அவ்வாறு செய்வோம் என்றால் அது வித்தியாசமான விளக்கங்களுக்கு கொண்டு சென்றுவிடும். இவ்வாறு கருத்துடைய ஒரு தேவ மனிதர் இதை குறித்து சொல்லும்பொழுது, இந்த அதிகாரம் எல்லா வரலாற்று விளக்கங்களையும் அவமதிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், இந்த அதிகாரத்தை தீர்க்க தரிசனமாக பார்க்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட கருத்தையே அது தரும். எனவே இந்த அதிகாரம் முழுமையும் தீர்க்க தரிசனமானது. அதாவது, நாம் வாழ்கின்ற இந்த நாளிலிருந்து அது எதிர்காலத்தை நோக்குகின்ற தீர்க்க தரிசனமாக இருக்கின்றது. இந்த அதிகாரத்தை நாம் அப்படியே விளக்கமளிப்பதே நம்மை திருப்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதுவே அர்த்தத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கும். மேலும் எந்த ஒரு விளக்கமும் அதன் பின்னணிக்கு ஒத்து செல்கிறதா இருக்க வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனத்தையோ அல்லது வேத வசனத்தையோ விளக்கம் அளிக்க முற்படும் பொழுது அதன் முன்புள்ள பகுதியையும் பின்னர் உள்ள பகுதியையும் கவனிக்காமல் நாம் விட்டுவிட முடியாது. மேலும் இவற்றிற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது முழு தேவ வார்த்தையின் திட்டத்தையும் ஆவியையும் கருத்திலே கொண்டு விளக்கம் கொடுக்க வேண்டும். இந்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதி. ஏனென்றால் இது நேரடியான விளக்கம் அளித்தலுக்கும் ஆவிக்குரிய விளக்கம் அளித்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நிலைநிறுத்துகிற பகுதியாய் இருக்கிறது. இந்த பகுதியை நாம் ஆவிக்குரிய விளக்கம் அளித்தால் அது நடைமுறையிலே ஒன்றுமே அர்த்தமில்லாமல் போகும். இவ்வாறு நாம் விளக்கம் அளிக்க முயற்சிக்கும் பொழுது அது இந்த பகுதியை ஒரு உருவகம் போன்றோ அல்லது ஒரு கதையை போன்றோ ஆக்கிவிடும். பிரியமானவர்களே, நான் இங்கே ஒரு கருத்தை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு ஊழியருடைய அல்லது ஒரு போதகருடைய நிலையை அறியாதிருக்கும் பொழுது அவருடைய விசுவாச நிலையை அறிய விரும்பினால் இந்த சகரியா 14 அதிகாரத்தை நீங்கள் அவரிடத்திலே எடுத்து சென்று விளக்கம் கேளுங்கள். அவர் அந்த அதிகாரத்திற்கு எவ்வாறு விளக்கம் அளிக்கிறார் என்பதைக் கொண்டு அவருடைய விசுவாச நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை முழுவதும் நம்பாத சில வேத அறிஞர்கள் இந்த 14 அதிகாரத்தை பற்றி சொல்லும்பொழுது இது முழுவதும் மேசியாவின் காலத்தை குறிக்கிறது என்கிறார்கள். அதாவது அவர்கள் கூறுவதின் அர்த்தம் என்னவென்றால் இந்த அதிகாரம் இன்றைய சபையின் காலத்தை குறிக்கிறது என்பதுதான். இப்படிப்பட்ட தாறுமாறான விளக்கங்களை நாம் இந்த அதிகாரத்திற்கு இணைத்து கூற முடியாது. இவ்வாறு வேதத்தை முற்றிலும் நம்பாத வேத அறிஞர்கள் அதற்கு தாறுமாறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 14 அதிகாரத்தை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆகவே அவர்கள் அதற்கு ஆவிக்குரிய விளக்கம் கூறியும் சமாளிக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற காரியங்கள் உருவகம் மட்டுமல்ல, அவை புதிய ஏற்பாட்டு காலத்தை குறிப்பவை அல்ல. மேலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற மீதியானவர்களையும் அது அர்த்தப்படுத்தவில்லை. இது நமக்கு இந்த புத்தகத்திலே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அது யூதர்களில் மீதியானவர்கள். இந்த அதிகாரம் முற்றிலும் இறுதி காலத்தை குறித்தது என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ஒரு பின்னணியோடு கூட நாம் இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்களை சிந்திக்கும்படி கடந்து போவோமா? வாசிக்கிறேன் சகரியா 14 அதிகாரம் 1 வசனம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்கிறார். இது செய்தித்தாளிலே முதல் பக்கத்திலே வெளிவந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அநேக வேளைகளிலே நாம் செய்தித்தாளிலே உள்ள கட்டுரையை வாசித்து பார்க்கும்பொழுது அது தலைப்பின் பின்னாலேயே நகர்ந்து செல்கிறதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அது தலைப்பிற்கு நேராக நம்மை நடத்தி செல்கிறதாகவும் இருக்கிறது. இங்கேயும் அவ்வாறே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இதோ கர்த்தருடைய நாள் என்று மீண்டும் மனதை கவரும் ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே எருசலேமின் இறுதி முற்றுகையை குறித்து பார்க்கிறோம். வசனங்கள் 4-7 வரை இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவின் நேரடியான வருகையை குறித்து பார்க்கிறோம். நாம் இவற்றை குறித்து இந்த சகரியாவின் புஸ்தகத்திலே ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இருந்த போதிலும் இங்கே சற்று வித்தியாசமான கோணத்திலே பார்க்கிறோம். உதாரணமாக மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் எருசலேமின் முற்றுகையை குறித்தும் மற்ற அதிகாரங்களிலே பார்க்கும்பொழுது அங்கே மகா உபத்திரவ காலத்தின் பின்பகுதியை குறித்து அதிகமாக வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. இந்த உபத்திரவத்திலே அவர்களுக்கு வரும் விடுதலை குறித்தும் சகரியா அதில் தீர்க்க தரிசனமாக கூறி அந்த மக்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது கர்த்தருடைய நாளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. யோவேல் கூறியது போல கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிருக்காது, அது இருளாயிருக்கும், அது அந்தகாரத்தில் ஆரம்பமாகும். அந்த மக்களுடைய உதவியற்ற தன்மையும் நம்பிக்கையற்ற தன்மையும் நம்மால் புரிந்து கொள்வது கடினம். இங்கே நாம் வாசிப்பது என்ன? இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காரியமே இங்கே முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது. இந்த கர்த்தருடைய நாள் எதிர்காலத்தில் வருகிறதா இருக்கிறது என்றும் இங்கே சொல்லப்படுகின்றது. சபையானது உலகத்தில் நின்று எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னரே கர்த்தருடைய நாள் வரும். அந்திகிறிஸ்து மகா உபத்திரவ காலத்தை கொண்டு வரும் பொழுது உலக மக்கள் அவன் 1000 வருட அரசாட்சியை தான் கொண்டு வருகிறான் போல இருக்கிறது என்று நம்புவார்கள். இந்த 1000 வருட அரசாட்சியை எந்த ஒரு உலக பெரும் தலைவர்களும் கொண்டு வரப்போவதில்லை. அதை அவர்களால் கொண்டு வரவும் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த 1000 வருட அரசாட்சியை இந்த உலகத்திலே கொண்டு வரப்போகிறார். டாக்டர் அங்கர் என்பவர் மொழிபெயர்க்கும் பொழுது, உன்னுடைய கொள்கையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் போது இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்கிறார். எதிரிகள் மீண்டும் எருசலேமை பிடிக்கப் போகிறார்கள். அதுவே இறுதியான முற்றுகையாய் இருக்கப் போகிறது. சகரியா 14:2 பாருங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இது எருசலேமின் மீதான இறுதி முற்றுகை. இங்கே கொடுக்கப்படுகின்ற அதனை குறித்த ஓவியம் அவ்வளவு அழகானது அல்ல. எதிரிகள் நகரத்தை பிடிப்பார்கள். சகரியா சகல ஜாதிகளையும் என்று சொல்லும்பொழுது அந்த முற்றுகையிலே ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் பிரதிநிதிகள் காணப்படுவார்கள் என்று அறியலாம். இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும். ஐநா சபையை இங்கே நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பகுதிக்கு ஐநா சபை இன்று பல நாடுகளின் படைகளையுடைய கூட்டுப்படையை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமிற்கு எதிராக வருகின்ற படையிலேயும் இந்த எல்லா தேசங்களின் பிரதிநிதிகளும் காணப்படுவார்கள். அவர்கள் எருசலேமிற்கு எதிராக வருவார்கள். வந்து எருசலேமை பிடிக்கப் போகிறார்கள். மீண்டும் இங்கே டாக்டர் அங்கர் என்பவருடைய மொழிபெயர்ப்பை சற்றே கவனியுங்கள். நகரம் பிடிக்கப்படும், மேலும் வீடுகள் கொள்ளையாகும், பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை என்கிறார். எனவே சிலர் அப்பொழுது தப்பிவிடும் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு அவர்கள் தப்பிக்கும் பொழுது அவர்கள் பாறைகள் சூழ்ந்த போஸ்ரா பட்டணத்திற்கு தப்பிச் சென்று பிழைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மாசடா என்ற இடத்திற்கும் அவர்கள் தப்பிச் செல்ல வாய்ப்பிருக்கிறது. தீத்துராயன் கிறிஸ்துக்கு பின் 70வது ஆண்டிலே படையெடுத்து வந்தபொழுதும் அங்கே சென்ற அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். பெரும்பாலும் அவர்கள் பாறைகள் சூழ்ந்த போஸ்ரா பட்டணத்திற்கு சென்றே தப்பித்துக் கொள்வார்கள் என்று விசுவாசிக்கிறேன். இது ஒரு கேடான காரியம் இல்லையா? சகரியா மூலம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட துக்க செய்தி இதுதான். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவார்கள். இந்த 3 காரியங்களையும் சகரியா இங்கே குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இந்த தியானத்திலே 13:8 மூன்றாம் பங்கு மீதியாயிருக்கும் என்று சிந்தித்தோம். அவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து வருவார்கள். ஆனாலும் அதில் அவர்கள் நிலைத்து நின்று இயேசுவுக்கு சாட்சியாக நின்று அதன் வழியாக வெளியே வெற்றியாக வந்து சேர்வார்கள் என்று பார்த்தோம். நாமும் கூட இந்த உலகத்திலே உபத்திரவத்தின் வழியாக கடந்து வரும்பொழுது இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பரே, நீங்கள் இந்த நாட்களிலே கடந்து வரும் உபத்திரவங்களிலே கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்கிறீர்களா? அல்லது உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் பயந்து கிறிஸ்துவை மறுதளிக்கிறீர்களா? இந்த உபத்திரவம் 2 வழிகளிலே வரலாம். ஒன்று, தீமையான செயலின் மூலமாக, அல்லது இந்த உலகத்திலே உள்ள பாவத்தினாலே வரலாம். இது மனிதனுடைய வீழ்ச்சியினாலே மனிதர்கள் மீது வருகின்ற உபத்திரவங்களாய் இருக்கிறது. ஆனால் சில உபத்திரவங்கள் இறந்த காலத்திற்கு சம்பந்தமில்லாதவைகளாய் இருக்கிறது. இது எதிர்காலத்தை நோக்கியதாகும். இது தேவனுடைய ஜனங்களை சுத்திகரிக்கவும் ஒரு அமைப்பிற்குள் கொண்டு வரவும் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. எபிரேயர் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். அடுத்த வசனத்திலே அதனால் அவர் பூரணரானார் என்றும் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் இதை உணர்ந்தவர்களாக பாடுகளை சகித்துக் கொள்வோமாக. அதில் தேவ திட்டத்தை கற்றுக்கொள்வோமாக. ஏனென்றால் கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியர் 1:29 பவுல் சொல்லியிருக்கிறார். பாடுகள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பொறுமையாக சகித்துக் கொள்ள வேண்டும். அதை குறித்து முறுமுறுக்கக்கூடாது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பாடுகளை நாம் தேவனிடத்திலே கொண்டு வந்து ஜெபத்திலே சொல்ல வேண்டும். தாவீதை போல சங்கீதம் எழுதியவர்கள் தங்களுக்கு உபத்திரவமும் பாடுகளும் வந்தபொழுது அதை மனிதர்களிடத்திலே கூறி தெரியவில்லை. அதற்கு மாறாக அதை தேவனுடைய பாதத்திலேயே கொண்டு வந்து சங்கீதங்களாக பாடியிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய அனுபவம் என்ன? உங்கள் எல்லா உணர்வுகளையும் தேவனால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்கள் மகிழ்ச்சியானாலும் கவலையானாலும் துக்கமானாலும் சோர்வானாலும் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையானாலும் இனம் புரியாத பயமானாலும் எதுவானாலும் சரி, அதை கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வருவீர்களா? அதை அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் புரிந்து கொள்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னமும் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கலாம், அல்லது விட்டுவிட வேண்டிய காரியங்களை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கலாம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களிலே ஆளுகை செய்யும். அது மட்டுமல்ல, தேவன் இந்த உபத்திரவங்களின் வழியாக உங்களுக்கு கற்றுத்தரும் பாடங்களையும் நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நீர் இந்த பாடுகளின் வழியாக எனக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீர் என்று கேளுங்கள். அவர் என்ன சொல்வார்? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று சொல்வார். இயேசு நமக்கு தரும் ஒரு அருமையான வாக்குத்தத்தை கவனியுங்கள். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்காகவும் அவரை சார்ந்து வாழும் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்பொழுதும் நீங்கள் அவரை நம்பி உறுதியாய் நிற்கும்பொழுது ஜெயத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ள முடியும். பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணவே இல்லை என்பது உறுதி. பாடுகள் உண்டு, உண்மைதான். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவுடன் கூட ஜெயம் பெற்று வாழ முடியும். 2 கொரிந்தியர் 4:17 என்ன சொல்கிறது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரவத்தின் மத்தியிலேயும் இயேசுவுக்காக நிற்க நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2.
TWR-இன் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.